ரெண்டு நாட்களாய் நாம் தேவனை எவ்வாறு நாம் மகிமைப்படுத்த முடியும், அவரை கனப்படுத்த முடியும் என்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்ல உற்சாகமுள்ள வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நான் ஏன் வந்து அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கே நான் கன மகிமையை நான் செலுத்தணும். Why should we glorify God? Why should we honor him? நாம் ஏன் அவரை கனப்படுத்தணும், நாம் ஏன் அவரை மகிமைப்படுத்தணும்? இங்கே வாசிக்கிறோம், நான் உண்டாயிருக்கிறதே, தேவன் என்னை உண்டாக்குனதே அவரை மகிமைப்படுத்துறதுக்காகவும் அவரை கனப்படுத்துறதுக்காகவும் தான் தேவன் என்னை உண்டாக்கினார். சங்கீதம் 100 இப்படி கூட வாசிக்கிறோம், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அது ஒன்று போதும், தேவன் என்னை உண்டாக்கினார். எதற்காக என்னை உண்டாக்கினார்? அடிக்கடி நம்மை ஆண்டவரே என்னை சிருஷ்டித்ததுனுடைய நோக்கமே இந்த பூமியில் நான் உண்மை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும், உண்மை நான் கனப்படுத்தணும், வேற எதுக்காகவுமே இல்லை ஆண்டவரே. நான் ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 நீதிமொழிகள் 16:4 இப்படி ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். சகலத்தையும் அவர் உண்டாக்கின சகலமும் தம்முடைய மகிமைக்கென்றே அவர் உண்டாக்கினார். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருடைய மகிமைக்கென்று இருக்கிறது. உதாரணமாய் அவருடைய வானங்கள் என்று எடுத்துக்கொள்ளும். அவர் உண்டாக்கின சகலம் என்றால் அவர் உண்டாக்கின சகல வானமும். சங்கீதம் 19 எப்படி வாசிக்கிறோம் என்றால் அதை நான் காண்பிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 19:9 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. தேவன் பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரைக்கும் செல்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மகிழ்ச்சியாய் தன்னுடைய பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. ஸோ இப்படியெல்லாம் வானத்தினுடைய வானம், ஆகாய விரிவு, நட்சத்திர மண்டலங்கள், கிரகங்கள், சகலத்தையும் தேவன் உண்டாக்கினார். அவைகள் பேச்சும் இல்லை, அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை, சத்தம் இல்லை. ஆனாலும் தேவன் நியமித்திருக்கிறதான இந்த நீள்வட்ட பாதையில் அவைகள் ஒழுங்கும் கிரவுமாய் ஓடி தேவனுடைய நாமத்தை அவைகள் மகிமைப்படுத்துகிறது, தேவனை கனப்படுத்துகிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, அவைகளுக்கு பேச்சு இல்லை, ஜடப்பொருள் அவைகளெல்லாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டம் மனுஷன். தேவனுடைய சிருஷ்டிப்பில் வேறொரு காரியம், ஏசியாவின் புஸ்தகம் 43 இப்படி வாசிக்கிறோம். ஏசியாவின் புஸ்தகம் 43:20 இப்படி வாசிக்கிறோம். ஏசியா 43:20 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்கள், வலு சிற்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் எல்லாம் என்னை கனம் பண்ணுகின்றன. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், மனுஷனுக்கு நன்றி செலுத்த தெரியுதோ இல்லையோ, சுஸ்தமானவர்கள் 9-10 மற்றவர்கள் எங்க, 10 குஷ்ரோகிகள் சுஸ்தமாகி ஒருவனை தவிர இந்த அண்ணனை தவிர பாக்கி ஒருத்தருமே காணமே. தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கும் கனப்படுத்துறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் மற்ற 9 நான் ஆண்டவர் எங்கன்னு கேட்டார். மனுஷர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு மறந்துடும். வாங்குற வரைக்கும் தான், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தான். பெற்றுக்கொண்ட பிறகு அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கணத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியல. ஆனால் கோட்டான் குஞ்சுகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் வலு சொற்பங்களுக்கும் தெரியுது. எழுதி வைத்திருக்கிறார், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே, வனாந்திரத்திலையும் அவாந்திரத்திலையும் தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குனது தேவன் தம்முடைய ஜனத்துக்காக உண்டாக்குனார். ஆனால் அந்த ஆறுகள்ல காட்டு மிருகங்கள், வலு சொற்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் எல்லாம் அதுல நீர் பருகி அதுக்கு உண்டான ஜீவராசிகள் எல்லாம் உயிர் வாழ்ந்து அவைகள் தேவனை கனப்படுத்துகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க, வானங்கள், ஆகாய விரிவுகள், கிரகங்கள், கோள்கள், நட்சத்திர மண்டலங்களுக்கு ஜடப்பொருள்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது, கனப்படுத்துகிறது. தேவன் உண்டாக்கின சிருஷ்டிகளாகிய காட்டு மிருகங்கள், வலு சொற்பங்கள், கோட்டான் குஞ்சுகள், வலு சொற்பங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவ தேவனுடைய கேள்வி, எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிப்பின் சிகரமாகிய உன்னை நான் சிருஷ்டித்தனே, நீ என்ன மகிமைப்படுத்தலே, நீ என்ன கனப்படுத்தலே. தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவருடைய தூதர்கள், ஏசாயா 6 வாசிக்கிறோம், இரவும் பகலுமாய் ஓயாமல் அவரை கனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரலோகமும் அப்படியே துதியினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் அவர்களுக்கு ஆர்ப்பரித்து செலுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்ப வானம், அவருடைய சிருஷ்டிப்புகள், அவருடைய தூதர்கள், சகலமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது மனுஷனிடத்தில் தேவன் எவ்வளவா எதிர்பார்ப்பார். நாம் இங்கே வாசிக்கிறோம் அந்த நீதிமொழிகள் 16:4 நான் திரும்ப காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 16, அதில் ஒரு வார்த்தையை நாம் இப்படி வாசிக்கிறோம். 16:4 இரண்டாவது பகுதியில், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் தேவன் உண்டாக்கினார். ஆச்சரியம், தேவனுடைய சிருஷ்டிப்புல ஒரு துன்மார்க்கனை கூட, அது உதாரணமாய் நான் ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 14, யாத்ராகமம் 14 ஆண்டவர் வந்து இப்படி சொல்றார் ஒரு வார்த்தையை மோசையினிடத்தில். யாத்ராகமம் 14:17 இப்படி வாசிக்கிறோம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர்கள் முதலுடைய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் நான் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆம்பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு நிஜம். தேவன் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின அந்த துன்மார்க்கன் கூட, அந்த பார்வோன் கூட துன்மார்க்கமான, கடின நெஞ்சமான, சாத்தானுடைய பிரதிநிதியாக இருந்த பார்வோனை கூட தேவன் எதற்கென்று சிருஷ்டித்தார், எதற்கென்று உண்டாக்கினார் என்றால் தம்முடைய மகிமைக்காகவே உண்டாக்கினார். இவன் இவ்வளவு துன்மார்க்கமா இருக்கான், தேவ ஜனத்தை விடாதபடிக்கு இவன் இவ்வளவு கடின நெஞ்சமா இருக்கான், சாத்தானுடைய பிரதிநிதியா இருக்கான், இவன் தீங்கு செய்யறான், தேவ ஜனத்தை இவன் ஒடுக்குறான். ஓகே, ஆனாலும் இவன் மூலமாய் நான் மகிமைப்பட முடியும். தேவன் அவ்வளவாய் அவனுடைய துன்மார்க்கத்திலே வளர விட்டு அவன் அவ்வளவாய் கடினப்படுத்தி, அவனை கடினப்படுத்தி 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 அவனை எதுக்காக வைத்தார் என்றால் தன்னுடைய நாமத்தினுடைய மகிமைக்காகவே வைத்தார். நாம் இங்கே வாசிக்கிறோம், அவனால் நான் மகிமைப்படுவேன், இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் நான் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அப்ப தேவன் அவரால் எப்படி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு எதை கொண்டு முடியும்? துன்மார்க்கனை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? சன்மார்க்கனை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? அம்பிரியமானவர்களே, சகலமும் அவர் உண்டாக்குனது அத்தனையும், அவர் மனுஷனாக இருந்தாலும் சிருஷ்டிப்புலாக இருந்தாலும் அவர் உண்டாக்குனது சகலமும் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்காகவே வைத்திருக்கேன், இந்த துன்மார்க்கனை கூட நான் வச்சிருக்கேன், குடிகார புருஷன் கூட, ரட்சிக்கப்படாத மனைவி கூட, முரட்டாட்டமான பிள்ளைகள் கூட, கரப்டான அபிஷியல்ஸ், கரப்டான ஆபீசர்ஸ், எவ்வளவு எவ்வளவு அதிகாரிகளா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், துன்மார்க்கர்களா இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க உண்டாக்குனது சகலமும் உங்களுடைய மகிமைக்காக நீங்க உண்டாக்கிறீங்க, இந்த தீங்கு நாளுக்காக அந்த துன்மார்க்கனை கூட நீங்க உண்டாக்கிறீங்க. ஆண்டவரே நம்மளுடைய ஜெபம், உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன், நான் கனப்படுத்த விரும்புகிறேன். ஆம்பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய சகல சிருஷ்டிப்பிலும் அவர் எதுக்காக உண்டாக்கினார் என்றால் தம்முடைய மகிமைக்காகவே அவர் உண்டாக்கினார். நாம் இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறோம், கடைசியில் மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படி பேசினார். மல்கியாவின் புஸ்தகம், ஆண்டவர் கடைசி நாட்களில் அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த கடைசி தீர்க்கதரிசியின் புஸ்தகமாகிய மல்கியாவினுடைய நாட்களில் ஆண்டவர் இப்படி பேசினார். 3:8 கிட்டத்தட்ட ஜனங்கள் ஆண்டவர் கேட்ட கேள்வி மல்கியாவின் மூலமாய், நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே, நான் எஜமானால் எனக்குரிய கணம் எங்கே, எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று சொல்லி நாமத்தை அசட்டி பண்ணுகிறதான ஆசாரிகளை பார்த்து கேட்கிற கேள்வி. 3:8 இப்படி வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. பழைய உடன்படிக்கையினுடைய மல்கியாவினுடைய நாட்களில் வேணும்னா, ஆம்பிரியமானவர்களே, மல்கியாவுனுடைய நாட்களில் ஜனங்கள் எதில் வஞ்சித்திருக்கலாம் அப்படின்னா தசமபாகத்திலும் காணிக்கையிலும். இந்த வசனத்தை நான் மாற்றி வாசிக்க விரும்புகிறேன், மனுஷன் தேவனை எதில் திருடுறது அப்படின்னா அவருக்குரியதான கனமகிமை. இப்போ நாம் தசமபாகத்தில் யாரும் திருடுறது இல்லை, நமக்கு தசமபாகம் நாம் பிலீவ் பண்ணுறது இல்லை, நாம் காணிக்கையில் நாம் கன முக்கியத்துவம் செலுத்துறது இல்லை, நாம் தசமபாகம் காணிக்க நம்மளுடைய காரியம் இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரச்சனை எதை திருடுறோம், மனுஷனுடைய, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, மனுஷன் தேவனிடத்திலிருந்து திருடலாமா, தேவனுக்கு செலுத்த வேண்டியதான கன மகிமையை அவன் திருடலாமா. காலையில் நாம் கேட்டோம் ஏசாயா 42:8, கர்த்தர் என்னுடைய, அவர் என்னுடைய நாமம், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுப்பேன், என்னுடைய கணத்தையும் என்னுடைய மகிமையும் நான் வேறு ஒருவருக்கும் கொடுப்பேன். ஆம்பிரியமானவர்கள், தேவன் அதில் வைராக்கிய வாஞ்சாக இருக்கிறார். அது அவருக்கு உரியது மட்டும், கொழுப்பு அவருக்குரியது. அந்த கொழுப்பை, அந்த மகிமையை ஒருபோதும் நாம் தொடக்கூடாது. அவருக்கு உடனே செலுத்தினோம், ஆண்டவரே உமக்கு நான் மகிமையை செலுத்திடுறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, அவருக்கு செலுத்தப்பட வேண்டியதான அந்த கன மகிமையை அவருக்குரியதை போய் மனுஷன் தொடலாமா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12 ஏரோதை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம், ஒரு வஞ்சித்த ஒரு மனுஷன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:21 குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்திருந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தாத அப்படின்னால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். ஆம்பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையினுடைய நாட்களில், அப்போஸ்தலருடைய நடவடிக்கையினுடைய காலங்களில் எவ்வளவாய் தேவன் இப்படியெல்லாம் தேவன் சிருஷ்டிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படிப்பட்டதான ஒரு பயம் நடுக்கமும் அந்த ஆதி நிலை ஏகுவோமே அப்படின்னா, இப்ப நான் தேவனுடைய மகிமையை நான் திருடிட்டேன், தேவனுக்குரியதான மகிமையை கனமகிமையை செலுத்திட்டேன் அப்படின்னா, அந்த ஆதிநிலை ஏகுவோமே அப்படிங்கிறதான ஒரு நிலைக்கு இப்ப நான் வந்து ஜெபிக்கிறதுக்கே நான் பயப்படணும். அந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை ஒருத்தன் செலுத்தாத பிடிக்கி அவன் அப்படியே எடுத்துக்கொண்டான். ரைட்டு தான், எல்லாம் என்ன சொல்றது ரைட்டு தான். இது ஜனங்கள் இப்படி மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவன் ஓகே, அக்செப்டட், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஐயோ, தேவன் உடனடியாக அடித்தார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கை உடனடியாக அடித்தார். மைமாலத்தை தேவன் உடனே அடித்தார். ஆதி திருச்சபையில் ஒரு தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாத பிடிக்கு அந்த மகிமையை புசித்த மாத்திரத்திலே, கொழுப்பு அவன் புசித்த மாத்திரத்தில் தேவன் உடனே அடித்தார். அப்படிப்பட்டதான தெய்வ பயம் இந்த நாட்களில் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே நான் ஜாக்கிரதை அடைத்தோம், மகிமை உம்முடையது ஆண்டவரே, உமக்குரியது, கன மகிமை உமக்குரியது, அதை நான் தொடரக்கூடாது, அதை நான் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு காலையில நாம் விஸ்தரணமாய் விரிவாய் கேட்டோம். மனுஷர் நம்மை புகழும் பொழுது நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய கைகளின் பிரயாசம், நம்மளுடைய கைகளின் கிரியைகள், நம் பிள்ளைகளை வளர்க்கிற விதம், குடும்பத்தில் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் சென்றிருக்கிற விதம் அத்தனையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே மகிமை உமக்கே ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயை, உம்முடைய சுத்தமான கிருபை, சுத்தமான கிருபையினால் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, உம்முடைய சுத்தமான கிருபையினால் எங்களுடைய காரியங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, உம்முடைய சுத்தமான இரக்கம் தயையினால நாங்கள் இப்படி இந்த மேன்மையான பாதையில நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், உங்களுடைய சுத்தமான இரக்கம் தயையினால இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, மேன்மை போராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி மனத்தாழ்மையாய் அவருக்குரியதான கனமும் மகிமையும் உடனே 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 அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, தேவன் நம்மை நிச்சயமாய் அவர் நம்மத்தில் மகிமைப்பட்டுக் கொண்டே இருப்பார். ஆனால் ஏரோது அந்த சத்தத்தை ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவனை புகழ்ந்து அவனை ஓஹோ என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் புலங்காகிதம் அடைந்து அந்த சந்தோஷத்துல மன மகிழ்ச்சியா இருந்து இதெல்லாம் எனக்கு தகுதிதான் என்ற ஆர்ப்பரிப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த மகிமை அவன் ஏற்றுக்கொண்டான். தேவன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான் என்று தேவ தூதன் அவனை அடித்தான் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு நாம் பயப்பட வேண்டியதான ஒரு காரியம். ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஸோ சம்திங், நான் ஏன் தேவனை நான் மகிமைப்படுத்தணும், நான் ஏன் மகிமைப்படுத்தணும்னா நான் தியானித்தது போல ரெண்டு காரியங்கள். ஒன்று, அவர் என்னை உண்டாக்கினார், அவருடைய மகிமைக்காக நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன், ஆகையினால் அவரை நான் மகிமைப்படுத்தணும், அவரை நான் கனப்படுத்தணும், அவருடைய சகல சிருஷ்டிப்பும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கையில் நான் அவரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, கனம் மகிமை எல்லாம் தேவனுக்குரியது, நான் அவரை ஒருபோதும் அந்த மகிமையை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தொட்டக்கூடாது. தொட்டேன் அப்படின்னா நான் புழு புழுத்து இறக்க வேண்டியதாக இருக்கும், புழு புழுத்து அது ஒரு எனக்கு கேன்சர். தேவன் என்னை அடிக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலில் என்னை அடிக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே நிஜமாகவே ஒருத்தன் அடித்து விழுந்தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அடிபட்டு விழ முடியும், புழு புழுத்து இறக்க முடியும், உள்ளார ஒரு சாவு, ஆவிக்குரிய சாவு, மரணம் நேரிட முடியும். ஒருபோதும் அவருடைய மகிமையை கனத்தை திருடிடாத பிடிக்கி தொற்றாத பிடிக்கி அவருக்கே எப்பொழுது கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓகே, நான் இந்த காரியத்தையும் நான் யோசித்தேன். இந்த நாட்களில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் எப்படியெல்லாம் நான் தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும். காலையில் நாம் கேட்டது போல அவரை விசுவாசிப்பதினால் அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். மத்தேயு இங்கே ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி, நமக்கல்ல, மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு உங்களை மகிமைப்படுத்தும்படி அல்ல, அதை நாம் தள்ளி விட்டுறோம். நாம் நற்கிரியை செய்யும் பொழுது, நற்கிரியை செய்யும் பொழுது அவர்கள் செலுத்துகிறதான அந்த கன மகிமை அல்ல, ஆண்டவரே நோ நோ, அதை நான் உமக்கே தள்ளிடுறேன், உமக்கு தள்ளிடுறேன், உமக்கு தள்ளிடுறேன், இது உமக்குரியது, கன மகிமை உமக்குரியது. நாம் எவ்வளவு நற்கிரியை நாம் செய்யறதுக்கு பிரயாசப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனுஷரிடத்திலிருந்து வருகிறதான அந்த கன மகிமை அவ்வளவு தேவனிடத்திலே தள்ளிட்டு, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நான் இங்கே ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன், எப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவரை நாம் கனப்படுத்த முடியும். அருமையான ஒரு சிஷ்ய ஒருத்தி அப்போஸ் நடவடிக்கைகள் 9 அதிகாரத்தில் துர்க்கால் என்னும் ஒரு சிஷ்ய ஒருவள் இருந்தால், அருமையான சகோதரிகள் கூட நீங்கள் அதை அருமையானது, ஒரு சகோதரி நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சகோதரி. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரத்தில் 36 வசனம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 36 வசனம், யோப்பா பட்டணத்தில் கிரேக் பாஷையில் துர்க்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சிஷ்ய இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான். அவள் விதவையானவளா அல்லது திருமணம் ஆகாதவளா எழுதப்படலை. ஒரு சீஷி இருந்தால் தபித்தால் துர்கால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் என்ன செய்தாள்ங்கிறத நான் பின்னால் வாசிக்கலாம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷனை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு சிஷ்யை பாருங்க, நற்கிரியை செய்தவள். அவ நான் நினைக்கிறேன் ஒரு டெய்லராக இருப்பான்னு நினைக்கிறேன். டெய்லர்னா பெரிய டெய்லரிங் மிஷின்லாம் அவள்கிட்ட இருந்திருக்காது, சாதாரண ஒரு ஊசி இருந்திருக்கும் அவ்வளோதான். அவளுடைய அவ்வளோதான் அந்த சிஷியானவள் துர்கால். அவள் தங்களுடனே கூட இருக்கையில் ஏழைகளை, விதவைகளை, கைம்பெண்களை, திக்கற்றவர்களை அந்த யோப்பா பட்டணத்தில் அவள் இருந்ததான அந்த ஊரிலே விதவைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து அவள் செய்திருந்த அந்த அங்கிகளையும் அந்த வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு சீஷி. அப்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சீஷிகள், இப்படிப்பட்ட சீஷர்கள் நமக்கு அதிகமாய் நம்முடைய திருச்சபையிலே தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் இப்படி வாசிக்கிறோம். இயேசுவை, நசரினாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்படின்னு பைபிள் இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்படின்னு பேதுரு அந்த வார்த்தை எழுதி வைக்கல. ஒரே வார்த்தை அவரை குறித்து, தேவன் அவரோடு கூட இருந்தார், அவரை நசரினாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அவரை அபிஷேகித்திருந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிரசங்கம் பண்ணுகிறவராய் இல்லை. எல்லாரும் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அந்த வரங்கள் கிடையாது. ஆனால் எல்லாரும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட, அவருடைய வல்லமையோடு கூட எல்லாரும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இவ பிரசங்கம் பண்ணல. இந்த சீஷி தபித்தால் பிரசங்கம் பண்ணுகிறதற்கான ஒரு எந்த விதமான ஒரு வரம் போக்குவரத்து கிரியை அப்படிலாம் இல்லை. ஆனால் இவள்கிட்ட ஒரு பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் இருந்தது. அவள் விதவைகள், ஏழைகள், கைம்பெண்கள், திக்கற்றவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள் அவர்களெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அங்கிகளையும் வஸ்திரங்களெல்லாம் செய்து கொண்டு, இப்படியாய் தான தர்மங்கள் செய்வதிலையும் இப்படியாய் நற்கிரியை செய்வதிலும் அவள் மிகுதியாய் பெருகி வந்தாள் வாசிக்கிறோம். அவளுடைய கிரியையை அவர்கள் எல்லாரும் சொல்லி அழுது அவர் தேவனை மையப்படுத்துகிறான், பரலோகத்தில் உள்ளதான தேவனை மையப்படுத்துகிறான். அப்பிரியமானவர்கள், இந்த வாழ்க்கை நமக்கு உண்டு. இப்படிலாம் நாம் நற்கிரியை செய்ய வேண்டியதார்கள். நாம் லூக்கால இன்னொரு ஸ்திரீயை காண்பிக்க நான் விரும்புகிறேன். அருமையான சகோதரிகள், நீங்கள் இந்த ஸ்திரீயும் கூட நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படியாய் நற்கிரியை செய்ததான் இன்னொரு லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்படிலாம் நாம் தேவனை மையப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:36 இப்படி வாசிக்கிறோம். மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதோ உனக்கு இனத்தாலாக இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். இந்த செய்தி கேள்விப்பட்டதுதான் அவளுடைய ஆன்டின்னு வச்சிங்களே, மரியாளுடைய ஆன்டி. ரொம்ப வயதான ஒரு காலத்தில் எலிசபெத் கர்ப்பவதியாகி பிள்ளை பிறக்க போறது, அவளுக்கு இது 6வது மாதம். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஒரு யங் கேர்ள், அந்த மரியாள், அருமையான வாலிப பெண் பிள்ளைகளே, எவ்வளவு உங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இப்படிலாம் இருக்கு பாருங்க. 39வது வசனம், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினால். அவ வீட்டில் பர்மிஷன் கேட்டிருப்பா மரியாள், ஒரு கன்னிப்பெண். இப்பதான் பரிசுத்த ஆவியினால் இவர் கர்ப்பம் தரிக்குது. இப்பதான் அவளுக்கு, இவள் தன்னுடைய ஆன்டி இவ்வளவு லேட் ஏஜில் அவளுக்கு கர்ப்பம் தெரிச்சுக்கான்னு செய்து கேள்விப்பட்ட உடனே அவள் வீட்டில் டேடி மம்மிகிட்ட பேசி, ஏமா ஆன்டிகிட்ட நான் போய் நான் இருந்து இந்த வயசில் ஆன்ட்டிக்கு பிரசவம் காலத்தில் நான் கூட இருந்து அவர்களை ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் நன்மை செஞ்சுட்டு நான் வரணும், நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப, ஓகே பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்த உடனே தீவிரமாக எழுந்து போய், எவ்வளோ நாள் என்றால் 56 வசனத்தில் வாசிக்கிறோம், மரியால் ஏறக்குறைய 3 மாதம் ஏறக்குறைய 3 மாதம் அந்த ஆன்டி எலிசபெத் வீட்டில் இருந்து தன் வீட்டுக்கு அவள் திரும்பி போனாள். வாட் எ வண்டர்ஃபுல் சிஸ்டர், எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு யங் கேர்ள் அந்த கன்னிப்பெண்ணாகிய அந்த மரியாள். தேவன் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, தேவனுடைய கண் ஏன் இப்படிலாம் இப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய ரட்சகரை பூமியில் கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீ அவள் கண்டுபிடித்தாள்ன்னா ஆச்சரியமே கிடையாது. த சர்வெண்ட் ஸ்பிரிட், நான் போய் பணிவிடு செய்யணும், வயதான ஒரு ஆன்டிக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணணும், தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி பிரியமானவர்களே. அப்படி ஆகாயத்தில் சிலவம் பண்ணுறது இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. வயசில் முடியாதவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பலவீனமானவர்கள், வியாதிப்பட்டிருக்கலாம், சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணலாம், சமைச்சு கொடுக்கலாம், பிரயாசப்படலாம், துணி துவைச்சு கொடுக்கலாம், வீட்டை சுத்தப்படுத்தி கொடுக்கலாம், நன்மை செஞ்சுட்டு வரலாம், நற்கிரியைகளை செஞ்சுட்டு வரலாம், இல்லாத ஒரு காரியத்தை ஹெல்ப் பண்ணலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அப்புறம் நம்மளுடைய நாட்களில் நம்மளுடைய சர்ச்சில் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ வாலிப பிள்ளைகள், எவ்வளோ வாலிப பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் பேரண்ட்ஸ் ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கிறாங்க, ஹிந்துஸில் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு படிக்கிற காலம்னு ஒன்று வருது, அவர்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எந்த காலேஜில் போய் அட்மிஷன் வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தான் +2 ரிசல்ட் வருதுன்னா இன்றைக்கே அட்மிஷன்ஸ் ஓவர்ன்னு போர்டு போட்டுருக்கான். நம்ம கிராமத்து பசங்களுக்கு விவரம் புரியல, போய் பார்த்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரலாம், இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துருச்சு, போய் காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய் பார்த்தா அங்கே அட்மிஷன்ஸ் ஃபுல், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு போடுவோம். அங்கிள் போனேன் காலேஜ்லாம் கிளாஸ்லாம் இதெல்லாம் அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீ புத்திசாலித்தனமாக இருக்கணும்டா, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கறது முக்கியம் இல்லை. நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகித்தார் எதுக்குன்னா, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியும்படிக்கு, பிரசங்கிக்கிறவர்களாக இல்லை. நம்மளுடைய சர்ச் ப்ரீச்சிங் சென்டர் கிடையாது, சர்மன் சென்டர் கிடையாது, நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம், நற்கிரியலை செய்யும்படிக்கு நம்ம இருக்கிறோம், துர்க்காள்கள் தபித்தாள்கள் மரியாள்கள். ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிட்டான் ஒரு பையன், அப்படி சரி போய் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஃபுல்லு, என்னடா தம்பி அப்ளிகேஷன், அப்ளிகேஷனே வா இப்போ தான் வாங்கி கையில் வச்சுருக்காங்கிறேன், காலேஜ் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் பாவம், பேரண்ட்ஸ் அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் அப்பிரியமானவர்களே. இப்படி தான் நாம் நற்கிரியை செய்கிறோம், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிற இரக்கத்தை நாம் சிநேகிக்கிறோம். இப்படி நற்கிரியைகளை செய்கிறதினால், அவர்களோடு கூட இருக்கிறதும், ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கிறது யார், ஒரு அட்மிஷன் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் இருக்க வேண்டியதாக இருக்குது, அவர்களுக்கு நிறைய வலுப்படுத்தவர்களாக இருந்தால், காசு பண்ண நிறைய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் இருக்கலாம், உள்ளார ஃபேனு போக்குவரத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கலாம், ஆனால் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எங்கே இருக்க முடியும், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க முடியும், ஜிஹெச்சில் தான் இருக்க முடியும். ஜிஹெச்சில் போய் யார் இருக்கிறது, அங்கே இருக்கிற கொசுக்கடிங்கிறதுக்கு இருக்குது, அங்கே எங்கே போய் டாய்லெட் போகிறது, அங்கே எங்கே சாப்பாடு சாப்பிட்றது, அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னா, தட் இஸ் ஜீசஸ். அவர் கிறிஸ்டியானிட்டி பேச்சில் அல்ல, பலத்தில் உண்டாயிருக்கிறது. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறதான தேவனை மகிமைப்படுத்த கடவர்கள், இப்படிப்பட்ட துர்க்காள்கள், இப்படிப்பட்ட மரியாள்கள், ஆம்பிரியமானவர்களே, தேவனை இப்படிலாம் நாம் கனப்படுத்த வேண்டியதாக இருக்கு. இப்படி நற்கிரிகளை செய்கிறது மூலமாய் நாம் தேவனை, பரலோகத்தின் தேவனை நாம் கனப்படுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், 1 பேதுரு 4 அதிகாரம், 1 பேதுரு, நாம் இப்படியும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில், ஹவ் கேன் ஐ குளோரிஃபை காட், ஹவ் கேன் ஐ கிவ் ஹிம் ஹானர், 16 வசனம், 1 பேதுரு 4:16 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால், வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் த்ரூ அவர் சஃபரிங்ஸ். வெட்கப்படக்கூடாது, நான் கிறிஸ்தவன்கிறதுனால ஒருபோது வெட்கப்படக்கூடாது. நாம் கிறிஸ்டியன்ஸ், எவ்வளோ சூழ்நிலையில் நம்மளை வந்து சில சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட எங்களுடைய ஒரு ட்ரஸ்ட், எங்களுடைய திருக்காட்டுப்புள்ளியில் ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிருந்தோம். அதோடய ட்ரஸ்டீஸ்னுடைய ஒரு அஞ்சு பேர் எல்லாம் போட்டிருந்தது, எல்லாம் ராமநாதன், கோதண்ட ராமன் அப்படின்னு எல்லாம் உள்ள ஹிந்துஸ் நேம் எல்லாம். ஆனால் பேர் வந்து கிறிஸ்துவ ஐக்கிய சபை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறப்ப அங்கே உள்ள நல்ல பட்டை போட்ட ஒரு அதிகாரி ரிஜிஸ்டர் பண்ண விடவே இல்லையே ட்ரஸ்ட்டை. என்னங்க அது, அவங்களுடைய உக்கரம், பேர் ராமநாதன், கோதண்ட ராமன், ராமலிங்கம், சொக்கலிங்கன்னு பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ ஐக்கிய சபைன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ நிறுவிக்கிட்டு இப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான டீடை கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு உண்டான ஃபீஸை கொடுக்க போகிறோம், ஃபார்ம்ஸ் நாம்ஸ் எவ்ரி திங்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. ஆனால் அங்குள்ள ஆஃபீஸர் எல்லாம் பட்டா போட்டுக்கிட்டு சிலர் பார்க்கும் பொழுதே ஒரு அவர்ஷன் கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃபீஸில் போய் பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக போகிறோம், அப்பா பேர் ஹிந்து, பையன் பேர் கிறிஸ்துவ பேர். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், அங்குள்ள தாசில்தார் ஆஃபீஸில் அப்பா பேர் ஹிந்து, பையன் பேர் கிறிஸ்டியன் நேம். உடனே அவங்க என்ன சொல்ல, அங்கே இதை மாதிரி நிறைய சூழ்நிலைகள் மத்தியில் இப்படிலாம் வரும்பொழுது அம்பிரியமானவர்களே, அந்த இடத்துல மனுஷருக்கு முன்பாக நான் ஒருபோதும் வெட்கப்படாமல் இருந்து ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ஐ எம் கன்வெர்டட் கிறிஸ்டியன். அதனால் வரக்கூடியதான சின்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய பாடுகளாக இருந்தாலும் சரி, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். நான் ஒரு காலனியில் நான் குடியிருந்தேன், ஒரு காலனியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறப்ப அந்த வீட்டில் வாசலில் ஒரு போர்டு ஒன்று எழுதி போட்டாங்க, எனக்கு நாலு பிள்ளைகள், பத்து பத்து வீடு கொண்ட ஒரு காலனி, ரெண்டு டாய்லெட்டு, பத்து வீடு இருக்கு காலனியில், ரெண்டு டாய்லெட்டு, ஒரே ரஷ் இருக்கும் மார்னிங்கில் துணி துவைக்கிறதுக்கும் டாய்லெட் போகிறதுக்கும் ரஷ் இருக்கும். அவர் நீட்டாக தான் வீட்டு வாசலில் நல்ல ஒரு பக்கா ஹிந்து மேன் ஒரு போர்டு ஒன்று எழுதி போட்டார், வத வத என்று பிள்ளைகளை பெறாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சார். நல்ல நல்ல ஒரு காலண்டர் ஒன்று எடுத்து, அந்த காலண்டர் ஒரு பழைய காலண்டர் ஒன்று எடுத்து தொங்க விட்டு, வத 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 என்று பிள்ளைகளை பெறாதீர்கள். ஓகே, ஆம்பிரியமானவர்களே, இது பெரிய நமக்கு இது பெரிய காரியம் கிடையாது, நாம் சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். ஆனால் வெளியில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, வெளியில சிலர் சிலர் மூலமாக நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்கலாம், ஆனால் அனைவர் மூலமாக நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. அப்படி எப்பெல்லாம் நான் கிறிஸ்தவன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நான் இந்த இதில் போய் கையெழுத்து போட மாட்டேன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நான் இந்த இந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் கிறிஸ்டியன் அப்படி நிமித்தமாய் நான் பாடுபடும் பொழுது பிரியமானவர்களே, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இப்படி எங்கெங்கெல்லாம் அவருக்கு நான் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வகையிலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.